நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் குலசேகரம் சஞ்சயன். COVID-19 தடுப்பூசியின் பூஸ்டர் ஷாட் என்று அழைக்கப்படும் 3வது சுற்று தடுப்பூசியை பராமரிப்பில் இருக்கும் முதியோருக்கு வழங்குவதில் அரசு தோல்வி கண்டுள்ளது என்று லேபர் கட்சி அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டினார்கள். சுமார் 1260 முதியோர் பராமரிப்பு நிலையங்களில் கடந்த மாதம் COVID-19 தொற்று அதிகமாக பரவியது என்றும் அதனால் 500க்கும் மேற்பட்ட முதியவர்கள் மரணம் அடைந்துள்ளதாகவும் தரவுகள் வெளியாகியுள்ளன. இந்த முதியோர் இல்லங்களில் வாழ்பவர்களில் 3வரில் 1வருக்கு இன்னமும் பூஸ்டர் ஷாட் வழங்கப்படவில்லை என்ற தரவு வெளியான பின்னணியில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை அரசு சரியான முறையில் கவனிக்க தவறிவிட்டது என்று லேபர் கட்சியின் கல்வி மற்றும் பெண்கள் விவகார பேச்சாளர் டானியா பிளிபசக் கூறினார்.
A mother-in-law in residential aged care facility, and my husband and I are beside ourselves worried about her. And the fact that we still have 60,000 aged care residents who haven't had their booster shots now, again, is an utter failure from this government.
16 மற்றும் 17 வயதுடைய இளம் வயதினருக்கு பூஸ்டர் ஷாட்களை வழங்குவது என்று அரசு எடுத்த முடிவை சுகாதார அதிகாரிகள் கேள்விக்குள்ளாக்குகின்றனர். நோய் தடுப்பு மருந்துகள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்கும் ATAGI என்ற குழு இதற்கு ஒப்புதல் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2வது சுற்று தடுப்பூசி பெற்றதன் பின்னர் 3 மாத இடைவெளியில் பூஸ்டர் ஷாட் பெற முடியும் என்று அட்டாகி பரிந்துரைத்துள்ளது. 16 மற்றும் 17 வயதுடைய இளம் வயதினரில் 3 பேரில் 2வர் இப்போது பூஸ்டர் ஷாட் பெற தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள். இவர்களுக்கு பூஸ்டர் ஷாட்கள் குறிப்பாக இளவயது ஆண்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்று கான்பரா மருத்துவமனையின் தொற்று நோய் மருத்துவரும் நுண்ணுயிரியல் நிபுணருமான பேராசிரியர் பீட்டர் காலிங்னன் எச்சரிக்கிறார்.
I don't think we have enough data yet to know whether we should make it in effect compulsory for everybody to have a third vaccine if they're younger. I think we should be careful about over promoting it or particularly making it compulsory for those younger age groups until we get more data.
பிரதமர் ஸ்காட் மாரிசனை பற்றி தவறான குறுஞ்செய்தி வெளியிட்டதாக கூறப்படும் அமைச்சர் பெயர் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் கிரிக் ஹண்ட் அழைப்பு விடுத்தார். அடையாளம் காட்டப்படாத அமைச்சருக்கும் முன்னாள் நியூ சவுத் வேல்ஸ் பிரீமியர் கிளாடிஸ் பெர்ஜிக்லியனுக்கும் இடையே பகிரப்பட்டதாக கூறப்படும் குறுஞ்செய்தியில் பிரதமரை முழு பைத்தியம் என்று பொருள்பட கம்ப்ளீட் சைக்கோ என்று விழித்திருந்ததாக கூறப்படுகிறது. அமைச்சர் ஒருவர் இதுபோன்ற செய்தியை அனுப்பியிருப்பார் என்று தான் நம்பவில்லை என்று கூறிய அமைச்சர் கிரிக் ஹண்ட் கடந்த 60 ஆண்டுகளில் மிகவும் ஒன்றுபட்ட அமைச்சரவை தற்போதைய அமைச்சரவை என்று தான் நம்புவதாகவும் கூறினார்.
I can speak for the whole of the cabinet. I just say release it in full because there's nobody in the cabinet that is remotely worried about it being released and there's everybody in the cabinet that would want it released.
ஓரின சேர்க்கை மற்றும் திருநங்கைகளுக்கு எதிரான ஒப்பந்தங்களில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் குடும்பத்தினர் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையை பிரிஸ்பர்ன் நகரில் உள்ள ஒரு கிறிஸ்தவ பாடசாலை திரும்ப பெற்றுள்ளது. ஓரின சேர்க்கையை நிராகரிப்பதற்கும் பிறக்கும்போது அடையாளப்படுத்தப்பட்ட பாலினத்தால் மட்டுமே மாணவர்கள் அடையாளம் காணப்படுவதற்கும் அழைப்பு விடுத்த சிட்டி பாயிண்ட் கிறிஸ்டியன் காலேஜ் என்ற பாடசாலை பலத்த எதிர்ப்புக்கு ஆளாகியிருந்தது. குயின்ஸ்லாந்து மாநில பாடசாலை அங்கீகார வாரியம் அக்ரெடிடேஷன் போர்டுடன் நடந்த சந்திப்பை தொடர்ந்து இந்த நிலைப்பாட்டிற்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவிப்பதாக பாடசாலை அதிகாரிகள் கூறினார்கள். இந்த நிலைப்பாட்டிலிருந்து பாடசாலை மாறியிருந்தாலும் இந்த ஒப்பந்தம் நீடித்த விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பி ஃபிளாக் பிளஸ் ஆஸ்திரேலியா என்ற அமைப்பின் தேசிய செய்தி தொடர்பாளரும் தலைவருமான ஜேன் ஹாப்கின்ஸ் கூறினார்.
The principal there, he's made it very clear his thoughts, beliefs and the way children that identify in the LGBTIQ+ community will be received or treated.
அமெரிக்காவின் நியூபோர்ட் துறைமுகத்திற்கு அருகில் பிரிட்டிஷ் ஆய்வாளர் ஜேம்ஸ் குக் பயன்படுத்திய HMB எந்தவ என்ற கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டதாக வந்திருக்கும் செய்தியின் உண்மைத்தன்மை குறித்து நிபுணர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். 22 வருடங்களாக நடைபெற்ற தேடுதல் முயற்சி இன்று பலனளித்துள்ளது என்று தி ஆஸ்திரேலியன் நேஷனல் மேரிடைம் மியூசியம் ஆஸ்திரேலிய தேசிய கடல்சார் அருங்காட்சியகம் அறிவிப்பை வெளியிட்டது. ஆனால் இந்த அறிவிப்பு நம்பக்கூடியதாக இல்லை என்றும் கண்டுபிடிக்கப்பட்ட கப்பல் ஜேம்ஸ் குக் பயன்படுத்திய HMB எண்டவர் என்ற கப்பல் என்பதை மறுக்க முடியாத வகையில் நிரூபிக்க தரவுகள் எதுவும் இல்லை என்றும் ரோட் ஐலண்ட் மரைன் ஆர்கியாலஜி ப்ராஜெக்ட் என்ற அமைப்பு கூறுகிறது. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையில் 1770 ஜேம்ஸ் குக் தரையிறங்கியதால் பெருமை பெற்ற இந்த கப்பலில் ஜேம்ஸ் குக் தென் பசிபிக் பகுதியில் பயணம் செய்திருந்தார். 244 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கப்பல் ஆங்கிலேயர்களால் ரோட் ஐலண்ட் என்ற பகுதியில் கடலில் மூழ்கடிக்கப்பட்டது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உள்ளூர் மக்கள், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் அவசரகால சேவை பணியாளர்களின் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவிக்க தெற்கு ஆஸ்திரேலிய பிரீமியர் ஸ்டீவன் மார்ஷல் மழை வெள்ளம் பாதித்த தெற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தின் வடக்கு பகுதிகளுக்கு சென்றார். அம்மாநிலத்தில் இவ்வாரத்தின் தொடக்கத்தில் பெய்த கனமழை சாலைகளை ஆறுகளாக மாற்றியது மட்டுமன்றி பல இடங்களை நீருக்கடியில் மூழ்கச் செய்துள்ளது. பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உதவ தனது அரசு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாக பிரீமியர் ஸ்டீவன் மார்ஷல் கூறினார். கடுமையான வெள்ளத்தால் சரக்கு விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதால் மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தில் முட்டை, பேப்பர் டவல்ஸ் மற்றும் பழங்கள் போன்ற பொருட்களுக்கு கொள்முதல் வரம்பை வூல்வர்த்ஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. கிழக்கு மேற்கு சரக்கு ரயில் பாதையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் உணவு மற்றும் மளிகை பொருட்களை மேற்கு ஆஸ்திரேலியாவிற்கு கொண்டு செல்வதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் அதனால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் இது எத்தனை நாள் நீடிக்கும் என்பது தற்போது தெரியவில்லை என்றும் வூல்வர்த்ஸ் நிறுவனத்தின் மேற்கு ஆஸ்திரேலிய பொது மேலாளர் Carl Weber கூறினார்.
It's going to be a bit bumpy for a little while yet, but to be clear, we'll continue to receive deliveries from the East Coast via road and ship. Just bear with us from a customer point of view. We're going to have a few gaps normally that we don't have. And yeah, if we just ask our customers to only buy what they need, that would be really helpful for us and our teams.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 71 அமெரிக்க சதங்கள், 143 இலங்கை ரூபாய் 82 சதங்கள், 53 இந்திய ரூபாய் 28 காசுகள், 96 சிங்கப்பூர் சதங்கள், 2.98 மலேசிய ரிங்கிட். செய்திகளில் இறுதியாக நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் மிகவும் சூடான நாள் 39 செல்சியஸ், அடிலைட் வெயில் நாள் 27 செல்சியஸ், மெல்பேர்ன் வெயில் நாள் 25 செல்சியஸ், ஹோபார்ட் மிகமூட்டமான நாள் 20 செல்சியஸ், கேன்பரா மிகமூட்டமான நாள் 20 செல்சியஸ், சிட்னி மழை நாள் 25 செல்சியஸ், பிரிஸ்பன் மழை நாள் 27 செல்சியஸ், டாவின் மழை நாள் புயலடிக்க வாய்ப்புண்டு 30 செல்சியஸ். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள் நிறைவு பெறுகிறது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.